الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونشركه ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين وقال النبي عليه الصلاه والسلام اذا عظمت امه الدنيا نزعت منها هيبه الاسلام وإذا تركت الأمر بالمعروف والنهي عن المنكر حرمت بركة الوحي وإذا تكابت أمتي سقطت من عين الله صدق رسول الله صلى الله عليه وسلم سنية كرية سنية كرية ميلانا علماء المكتلين سريان كرية سهولا كرية الله سبحانه وتعالى أولياء من سرية كيرا ولا أولياء كيرا فتارا அவனுடைய தீனுடைய சபையில தீனுடைய மந்திரத்துல அவனுடைய மாளிகையில உட்கார்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக நாம் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடன் மிக அதிகமாக அன்பும் கருணையும் இரக்கமும் வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் பாராட்டுவதை போன்று அல்லாஹ்வும் பாராட்ட ஆரம்பித்தால் உலகத்தில் நாங்கள் யாரும் வாழவே முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய அருட்கொலைகளை நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய கண்களால் பார்ப்பதால், காதால் கேட்பதால், வாயால் பேசுவதால், கையால் பிடிப்பதால், காலால் நடப்பதால், உள்ளத்தால சிந்தித்து பார்ப்பதால் இவைகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு அருள்கொடை பாக்கியம். இவைகளில் எந்த ஒன்றையும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பணத்தால் அடைய முடியாது. பிறவியிலேயே ஒருவர் குருடனாக பிறந்து கொண்டால் அவருக்கு பார்வையை கொடுத்திடுமா? பிறவியிலேயே ஒருவர் செவிடனாக இருந்து கொண்டால் அவருக்கு கேட்கிற சக்தியை கொடுக்கணுமா? ஏதோ பிறந்ததற்கு பின்னால இவைகள் பார்வையும் கேள்வியும் அவருடைய உள்ளமும் அவருடைய மூளையும் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஏதாவது ஆபத்துகள் வந்த வைத்தியர்கள் அந்த அசல அடிப்படையை வச்சுதான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாராவது ஒருவருக்கு இவைகளில் எதையாவது ஒன்றையும் இல்லாமலாக்கினால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் செலவழித்தும் இதுவே செய்ய முடியாது. இவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருட்கொடை பாக்கியம் செல்வம், அதில்லாம உடல் ஆரோக்கியம், அதில்லாம உணவு, அதில்லாம வீடு, அதில்லாம தொழில் வியாபாரம். இவ்வாறு நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு மாறும் செய்து கொண்டிருக்கிறோம். சில வேளை பார்ப்பதால் அவனுக்கு விருப்பம் இல்லாதது, கேட்பதால் அவனுக்கு விருப்பம் இல்லாதது, தொழில் செய்வதால் அவனுடைய நபி அவர்கள் தடுத்தது, இன்னும் இன்னொரு எத்தனையோ பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே உலகத்தில் மறையாது. எங்களுக்குத்தான் முன்னால் உள்ளதை மட்டும்தான் பார்க்கலாம், அந்த சுவருக்கு பின்னால் உள்ளதை பார்க்கல, எங்கட கழுத்துக்கு பின்னால் உள்ளதை எங்களால பார்க்கல, எங்கட கண்ண உள்ள கண்ணாடியில் உள்ள அழுச்சை கூட எங்களால கண்ணாடிய மேல கண்ண வச்சு கொண்டு பார்க்கல. எங்கட பார்வை பலகீனமானது, கேள்வி பலகீனமானது, பேச்சு பலகீனமானது,
ஒரே நேரத்துல ஒரு பொருளை முழுமையாக பார்க்கலாம். மேல பார்த்தா கீழே மறையும், வலத பார்த்தா இடது மறையும், முன்னால பார்க்கலாம் பின்னால பார்க்கலாம். ஒரு நேரத்துல ஒருவருடன் தான் பேசலாம், பலர்களுடன் பேச முடியாது. ஒரு நேரத்துல ஒருவருடைய பேச்சை தான் கேட்கலாம், பலர்களுடைய பேச்ச ஒரே நேரத்துல கேட்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்ததோடு முழு உலகத்துல நடக்கிற அனைத்தையும் அல்லாஹ் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்துல 700 கோடி மக்கள் இருந்தா இந்த 700 கோடி மக்கள் பார்க்கிறது, பேசுறது, செய்யறது, சிந்திக்கிறது இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹுவே இல்லை என்று கூறக்கூடிய நாசிகர்களுக்கும் உணவு அளிக்கிறான், அவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், அவர்களுக்கும் செல்வ பாக்கியங்களை கொடுக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் எக்கச்சக்கமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் ஆக பொறுமல் வாய்ந்தது தான் இந்த இஸ்லாத்துடைய செல்வம், இந்த தீனுடைய செல்வம், இதனுடைய பொறுமதி. உலகத்துல பாருங்க, இன்றைக்கு இஸ்லாமும் போதியா, இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை வகையான முயற்சிகள் நடக்குது. உலகத்துல எத்தனையோ விதவிதமான முயற்சிகள் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்குது. இவைகள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் மீது மக்கள் வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள், சாதாரணமானவர்கள். ஆக யாரு ரொம்ப எதிரியாக இருந்தார்களோ அவர்களே இஸ்லாத்திற்கு வாழாங்க. கணவன் எதிரியாக இருந்தா மனைவி வாழ, வாப்பா எதிரியாக இருந்தா பிள்ளை வருகிறார், நாட்டுடைய தலைவன் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பலர்கள் வருகிறார்கள். எழுத்தாளர்கள், கல்வியலாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், முழு உலகத்துல பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க அதை வாரத்தெல்லாம் ஷேர் பண்றோம். ஏன் வாராங்க? அவங்க எல்லாம் உலகத்துல செய்யற எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் எல்லா விதமான பாவம், அநியாயம், அட்டூழியம், அனாச்சாரம், பாட்டு, டான்ஸ், மது, குடி எல்லாத்தையும் செஞ்சது கடைசியில பாக்குறாங்க. இவைகள் எல்லாம் சும்மா போடி, இவைகள் எல்லாம் தற்காலிகமானது. உண்மையான மனதுக்கு அமைதி கிடைக்கிற ஒரு மார்க்கம் என்ற இஸ்லாமிய மார்க்கம். அதனால தலை வாராங்க. எவ்வளவு பெரிய எதிர்ப்பா பேசுறவர்கள் வந்து இஸ்லாத்தை பாதுகாக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, இஹ்ராமோட சில வேளை புகைப்படங்கள் எடுத்து அனுப்புறாங்க. ஏன்? இது ஒரு ஹக்கான உண்மையான மார்க்கம். இதன் மூலம் தான் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அடைந்தார்கள். இதன் மூலம் தான் ஆஹராவையும் இன்ஷா அல்லாஹ் அடைவார்கள். இந்த ஹக்கீக்கத்தை, இந்த யதார்த்தத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு சொன்னார்கள். நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் எல்லா வகையான கயிறுகள், உலகத்துடைய கயிறுகளும் ஆகிராவுடைய கண்ணியங்களும் இருக்குகின்றது. நபி அவர்கள் சொல்வார்கள், நான் ஜிச்சுக்கும் கராமத்தில் ஆகிறா, உலகத்துடைய எல்லா கயிறுகளையும் ஆகிராவுடைய அனைத்து கண்ணியங்களையும் பொதிந்த ஒரு மார்க்கத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நபிமார்கள் யாரும் உலகத்திற்கு வந்து தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு ஆட்சியை காட்டல, அதிகாரத்தை காட்டல. யாராவது காட்டினாங்களா ஆட்சி, அதிகாரம், பணம், செல்வம் இவைகளை காட்டி தன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்களா? இல்ல. அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால செல்வங்கள் எல்லாம் இல்லாம போச்சு. எங்கட அறிஞர்கள் கூறுவார்கள், கொபூலியத்திற்குரிய அடையாளம் அதுதான். ஹதரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரி, செல்வந்தர். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால அனைத்தையும் செலவழித்து 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 ஒரு கட்டம் ஒன்று வருது. அவர்கள் போட்டிருக்கிற இந்த ஜுப்பாவுல பட்டன் கூட அவர்களுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அயாச்சு சஹாபாவுடைய வருது. ஒரு முள்ளை என்ன செய்கிறார்கள், ஒரு முள்ளை வைத்துத்தான் ரெண்டு பக்கத்துடைய ஓரத்தை அவர்கள் இணைத்ததாக ரிவாயத்தில் வருது. அவர்கள் எதன் மூலம் வெற்றி பெற்றார்கள் என்றால், நபி அவர்களே சொல்வார்கள், உலகத்துல ஒரே ஒரு மனிதர் இருக்கிறாரு, உலகத்துல ஆசிராவுல 8 சுவர்க்கங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். 8 சுவர்க்கமும் இனி என்னுடைய வாசலால என் பக்கமாக உள்ளுக்கு வாழ்ந்து அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தான் ஹதரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு. நாங்க எல்லாம் சொர்க்கத்துல நுழையணும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். நபியர்கள் சொன்னார்கள், இன்ன ஜன்னத தஷ்டா குலிலா சலாசா, சொர்க்கமே மூன்று பேர்களை விரும்புகின்றது. சல்மான், அலி, அம்மார் ரழியல்லாஹு அன்ஹும், இந்த மூன்று பேர்களும் ரொம்ப ஏழைகள். சுவர்க்கமே இவர்கள் தனக்குள்ளே வரணும் என்று சொல்லி சுவர்க்கம் ஆசைப்படுது. முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் பயப்படுறாங்க, ஷைத்தான் அவன் ஆக பெரிய விரோதி. இன்ன ஷைத்தான் நடக்கும் அதுவும் நிச்சயமாக ஷைத்தான் உங்களோட விரோதி, அவனை நீங்க விரோதியாகவே எடுங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையே விட்டு வைக்கல்ல. அவர்கள் சொர்க்கத்தில் அந்த சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த விதமான கட்டளைகளும் இல்ல, உத்தரவுகளும் இல்ல, நோன்பும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, அஜ்ஜும் இல்ல, சொர்க்கத்தில் அமல் இபாதத் ஒன்றுமே இல்ல. முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றது தான். ஆனா ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை வழிகெடுத்தது யார்? இந்த ஷைத்தான் தான். அழிந்து போகாத ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சி உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அவர்களின் மீது பேராசை ஏற்படுத்தினான் ஷைத்தான். சொர்க்கத்தினர் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உத்தரவு தான், நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் பேசுறாதீங்க, இந்த மரத்தை நீங்க நெருங்கிடாதீங்க, வேற எந்த கட்டளையும் இல்ல. சாப்பிடுறதுல, உணவுல, உடுப்பதுல, அமல்ல, இபாதத்துல, ஹராம் ஹலால் என்ற சொர்க்கத்தில் எல்லாமே ஹலால், அங்க ஹராம் என்றதும் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரே ஒரு கட்டளை தான் என்ன, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க. ஆனா ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்து அந்த மரத்துடைய கனியை சாப்பிட வைத்து அதன் மூலம் அவர்களுடைய ஆடைகள் எல்லாமே இல்லாமல் போய் அவர்களுடைய மர்மஸ்தானத்தை மறைப்பதற்காக அங்குள்ள மரங்களுடைய சில இலைகளால தன்னுடைய முன்பின் மர்மஸ்தானத்தை மறைத்ததாக குர்ஆனிலே வருது. அங்கிருந்து தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெளியேற்றப்பட்டு உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் முதல்லே ஷைத்தான் எங்களுடைய ஆக பெரிய விரோதி, அவன் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஷைத்தானுடைய வழியில விழுந்துடாதீங்க. முழு உலக மக்களும், நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, முழு உலக மக்களும் ஷைத்தானை பார்த்து பயப்படுகிறார்கள். ஷைத்தான் மட்டும் ஒரே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறான், யாரு? ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நடந்தா ஷைத்தானுக்கு தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையில நடப்பான். நாங்க எல்லாருமே ஆசைப்படுகிறோம் சொர்க்கத்துல நுழையணும் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லா சொர்க்கங்களும் தன் பக்கம் அழைக்கின்றது. முழு உலக மக்களும் பயப்படுகின்றோம் ஷைத்தானின் மூலமாக. ஷைத்தான் பயப்பட்ட ஒரு ஆள் என்றா ஹதரத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இவர்கள் தெரிந்த பலம் என்னங்க? இவர்கள் தெரிந்தது ஆன்மீக பலம், தீவுடைய பலம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீனை உண்டு பண்ணி கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையில முழுமையான தீனை ஏற்படுத்தி கொள்ளுங்க, அந்த தீன் வந்துவிட்டதுல தீனின் மூலமாக சாதிக்கலாம். இன்னைக்கு அநேகமான மக்கள் நினைக்கிறாங்க, தீனண்டா தொழுகிறது, நோன்பு குடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, இது தீன்ல ஒரு நாலு பார்ட். அதுல ஒன்று இபாதாத் என்று இருக்குது. அந்த இபாதாத் என்பதுல உள்ளது தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம். இது இல்லாம இன்னும் ஒரு பெரிய பார்ட் ஒன்றைக்கு முஹாமலாத், எங்களை கொடுக்கல் வாங்கல். இல்ல ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை அவர் இங்க ஒர்க் பண்றோம், வேலை செய்யறோம், வியாபாரம் எப்படி அமையணும், எங்களை கொடுக்கல் வாங்கல் எப்படி அமையணும், அது பெரிய ஒரு பார்ட். அதுவே முழுமையான தீன் வரணும். அதுக்கு பின்னால முஆஷரத், எங்கட குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இஸ்லாமியர்களோட, நொன் முஸ்லிம்களோட, எங்களை அக்கம் பக்கத்தில் உள்ள நேபர்களோட, வாப்பா பிள்ளையோட, பிள்ளை வாப்பாவோட, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, இது மிகப்பெரிய ஒரு பார்ட். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எப்படி அமையணும், அதுல நேர்மையாக இருக்கணும், அதுல உண்மையாக இருக்கணும், அதுல நம்பிக்கை நாணயமாக இருக்கணும், யாரையும் ஏமாத்தேடா, யாருக்கும் துரோகம் பண்ணேடா, யாருக்கும் மோசடி செய்யலா. நபி அவர்கள் மதீனாவுடைய மார்க்கெட் போய் முஸ்லீம்ல வர ரிவாய. ஒரு தடவை நபி அவர்கள் மதீனாவுடைய சந்தை மார்க்கெட்டில் போறாங்க. ஒரு ஆள் ஒரு மூடையில கோதுமையை வைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் போன வேகத்தில் அந்த கோதுமை மூடைக்குள்ள தன்னுடைய கையை விட்டு பார்க்கின்றார்கள். விட்டு பார்த்த நேரத்தில் அந்த கோதுமை மூடையில் உள்ள மேல் பகுதி அது காஞ்சி இருந்தது, அதனுடைய அடிப்பகுதி அது ஈரமாக இருந்தது. நபி அவர்கள் கேட்கிறாங்க, இது என்ன மேல காய்ந்ததை வைத்திருக்கிறீர்கள், அடியில ஈரமானது இருக்கு. நேர சூழல்லாம் நேற்று மதீனாவுல கடுமையான மழை, அந்த மழை தண்ணி எங்களை கூற எங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு காலத்துல எல்லாம் அந்த இப்ப எங்கட பழைய காலத்திலேயும் கூரைகள் அந்த சில இதால்தான் மரங்களால கொப்புகளால தான் மேல போட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு 40-50-100 வருஷத்துக்குள்ளால்தான் இதெல்லாம் வந்து கழுத்து முந்தி எப்படி கடுமையான மழை, அந்த மழை நீர் வீட்டு கூரையில விழுந்து அந்த தண்ணி இந்த கோதுமை மூடையில விழுந்துருச்சு. முழு கோதுமைய காய வைப்பதற்கு டைம் இல்ல, கொஞ்சத்தை காய வச்சு காஞ்சத்தை மேல வச்சு அடியில ஈரமானத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்ன நேரத்துல தான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க மக்கள் எல்லாம் உங்களை நம்பி வாராங்க, இந்த அவங்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, அவர்களை ஏமாத்திடாதீங்க. மன் கஷனா படைத்த மின்னா, முஸ்லிம்ல வார ரிவாய, யாரு நம்மை ஏமாற்றுவாரோ அவரை நம்மை சார்ந்தவரே அல்ல. அது தானிய வியாபாரமோ வேற எந்த வியாபாரமோ, இங்க நீங்க செய்யற வாகன வியாபாரமோ, எல்லாம் எல்லாம் அதில் ஏமாற்றுதல் சேரும். மீட்டரை மாத்துறது, இத்தனை கிலோமீட்டர் ஓடினத்தை இத்தனை கிலோமீட்டர் குறைக்கிறது, அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சோம், அதுல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள் இருக்குது. எல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றுதல் தான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தையும் செய்து காட்டினாங்க, விவசாயத்தையும் செய்து காட்டினாங்க, குடும்ப வாழ்க்கையையும் வாழ்ந்து காட்டினாங்க. இந்த முழுமையான தீன் வந்து விட்டது, இந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாவூதுடைய உழைப்புடைய நோக்கம் அதுதான். இன்னைக்கு சில வேல மக்களை வந்து மஸ்ஜிதுக்கு கூப்பிடுறது, மஸ்ஜிதுக்கு வந்து மக்கள் மனிதர்கள் சகோதரர்கள் அவர்களை மாற்றணும், அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றணும், அவர்களுடைய எக்ஷன்கள் அவர்களுடைய அசைவுகளை மாற்றணும், அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் நபியுடைய சுன்னத்துக்கு தூண்டுவாக வரணும். இதன் மூலம் முழுமையான தீன் வரும். தீன் வந்து விட்டது, இந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த உண்மையைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்களும் நீங்களும் இன்றைக்கு ஓரளவாவது தீனுடைய மாகவுள்ள இருக்கிறோம், தீனுடைய சூழல் இருக்குது. எங்க போனாலும் அல்ஹம்துலில்லா மஸ்ஜித், எங்க போனாலும் அல்ஹம்துலில்லா ஹலால் உணவு, எங்க போனாலும் ஐங்கால தொழுக ஜமாத்தா தொழுமண்டா இருக்குது, ஜுமா தொழிலும் தராவே தொழிலும் ஏற்பாடுகள் இருக்குது. நபியுடைய காலத்தில் இதற்கு நேர் மாற்றமான சூழல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சோதனைகள், சித்திரவதைகள், அட்டிதல்கள், தாக்குதல்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆக கண்ணியமான மனிதர் இஸ்லாத்தை ஏற்றாது என்பதற்காக முகத்துல செருப்பால் அடிச்சாங்க. நான் கதைகளை சொல்லல, எல்லாம் ஹயாத்து சஹாபாவுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி பலவிதமான தொந்தரவுகளும் சோதனைகளும் சித்திரவதைகளும் கொடுக்கப்பட்டன. இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லா. இஸ்லாமிய முறைப்படி வாழணும் என்றா எந்த வகையான அச்சுறுத்தல்களும் இந்த நாட்டுல இல்ல, எங்கட நாட்டுல கொஞ்சம் இருக்குது. இந்தியாவுல இங்க கொஞ்சம் கூட அந்த உத்தரப்பிரதேசம் வட மாநிலங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. சமீப காலத்துல வந்த ஒரு சில விரோதிகள்னால நபியுடைய காலத்தில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு அந்த அளவுக்கு அச்சு, அதாவது என்ன எச்சரிக்கைகள், பயமுறுத்தல்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மக்காவுடன் இங்க இருந்த அந்த ஆரம்ப நிலையை தூக்கி பாருங்க, அன்றும் கலீல், நீங்க எண்ணிக்கையில மிச்சம் குறைவா தான் இருந்தீங்க. பூமியில பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தீங்க. எங்க நீங்க சின்ன கூட்டம் உண்டு, உங்களை யாரும் பார்க்கறதும் இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் இல்ல, உங்களுக்கு உதவி செய்யறதும் இல்ல. இந்த மக்கள் வந்து உங்களை உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ என்று பயத்துடன் இருந்தீங்க. எனவே தொழுகிற நேரத்துல ஆயுதங்களை சுமந்து கொண்டு தான் தொழுவாங்க என்று அந்த அளவுக்கு அச்சுறுத்தல், அந்த அளவுக்கு பயமுறுத்தல். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுடைய முட்டத்துல, அவங்கள வீடு முட்டத்துல குர்ஆன் ஓதுவதற்கு கூட தடை. என்ற அவருடைய குர்ஆன் ஓதல்ல கூட அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி. பெண்களும் பலகீனமானவர்களும் சாதாரணமானவர்களும் அவருடைய குர்ஆனை கேட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்ப அங்க இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்குரிய சூழல் இருக்கல்ல, ஆனா எல்லா சூழல்லையும் உறுதியாக இருந்தாங்க. ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அம்மார், ஹதரத் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுமா முழு குடும்பமும் சோதிக்கப்பட்டாங்க. அவர்களை கடந்து கொண்டு போற நேரத்துல கூட நபி உங்களுக்கு ஒண்ணும் செய்யலாம் சொல்வாங்க. குடும்பமே கொடுமையோடு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறதே, நீங்க பொறுமையாக இருங்க. மீரான பெரியாக்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேண்டா, நபி அவர்கள் தீனை அறிமுகம் செய்த அந்த ஆரம்ப வேலையில சூழல் தீனுடைய சாதகமான சூழல் இருக்கல்ல, எல்லா வகையிலும் பாதகமான சூழல், நபி அவர்களுக்கு கூட பாதகமான சூழல். நபி அவர்களுடைய சிறிய தந்தை தான் அபூ லஹப், நபி அவர்களுக்கு உதவியாக இருக்கல்ல. நபி அவர்களுடைய இன்னும் ஒரு சிறிய தந்தை அபூ சுஃபியான், நபி அவர்களுக்கு உதவியாக ஆரம்பத்தில் இருக்கல்ல. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக இருந்து, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் உறுதியாக இருக்க வைத்து நபி அவங்க தீன கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை சொன்னாங்க. எடுத்தெடுப்பிட ஆரம்பத்துல தீனுடைய எல்லா கட்டளைகளும் முத முதல்ல வரல. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களையும் ஒரே அடியாக விழுங்க அந்த தடைகளும் வரல. வெள்ளம் எங்களை சின்ன இஸ்லாமிய ஸ்கூல்களை படிச்சு கொடுப்பாங்க. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு எப்ப கடமையாச்சு, தொழுகை மிரராஜுக்கு போன நேரத்துல, நோன்பு ஹிஜ்ரி ரெண்டுல, ஜகாத்து ஹிஜ்ரி ரெண்டுல, அதாவது ஹஜ்ஜு ஹிஜ்ரி ஆறுல, ஹிஜ்ரிங்கா என்ன, மக்கால 13 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கு பின்னால மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அப்ப ஹிஜ்ரி தடை என்ன, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதற்கு பின்னால நபி பட்டம் கிடைத்து கடைசி வருஷத்துல 5 தொழுகை, மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2 தான் நோன்பு, ஹிஜ்ரி 2 தான் ஜகாத்து, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால தான் ஜும்ஆவுடைய தொழுகை. ஏன் மக்கால ஜும்ஆ இல்ல, ஜும்ஆண்டா ஒன்று சேருதல், எல்லா ஊர் மக்களும் ஒன்று சேரணும். இலங்கையில கூட ஆரம்பத்துல ஒரே ஜும்மா தான் இருந்துச்சு. இப்ப இந்த கொரோனாவோட எங்கட நாட்டுல என்ன செஞ்சாங்கடா, இப்ப எல்லாரும் ஒன்று சேர இயலாது, ஒரு இடத்துல ஒன்று சேர இயலாது, அதனால தற்காலிகமாக உங்களோட பள்ளிகள்ல ஜும்மா சொல்லுங்கன்னு அனுமதி கொடுத்ததோட எங்கட ஸ்ரீலங்கால இன்னும் ஒரு 135 பள்ளிவாசல் இருக்குது, தற்காலிகமா ஆரம்பிச்சவங்க இப்ப ஜும்மாவை தொடர்ந்து செய்யறாங்க. ஜும்ஆண்டாலே முழு ஊர் மக்களும் ஒரு இடத்துல தான் ஒன்று சேரும். ஷாஃபி மத்ஹபுடைய அடிப்படையில முழு ஊர் மக்களும் ஜும்ஆண்டா எல்லாரும் இஜ்திமா ஒன்று சேருவதற்கு தான் ஜும்ஆ. மக்கள் அப்படி ஒன்று சேருவதற்குரிய சாதகமான சூழல் இருக்கல்ல, அதனால ஜும்ஆவுக்கு மக்கள் அனுமதியே இல்லை. மதீனாவுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், இன்று வரைக்கும் மஸ்ஜிதுல் ஜும்ஆன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கத்தான் முதலாவது ஜும்ஆ தொழுகையை நபி அவங்க நடத்தினாங்க. அதனால தான் அந்த பெயருக்கு மஸ்ஜிதுல் ஜும்ஆன்னு இன்று வரைக்கும் அந்த பள்ளி, அந்த மஸ்ஜித் பாதுகாப்பாக இருக்குது. நாம் எதை சொல்லிக் கொண்டு வரோம் என்றா, ஐங்கால தொழுகையில் அது அதாவது ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் முன்னால ஜும்மா தொழுகை மதீனாவுல, நோன்பு ஜகாத் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால, ஹஜ் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால, தடைகள் எல்லாம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால, பக்கால வச்சு நீங்க குடிக்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, திருடாதீங்கன்ற தடைகள் மக்காவுல வச்சு அல்லாஹ் ஏற்படுத்தல. அது வந்தா அவர்களால அதை விடுவது கஷ்டம். அதுக்கு முன்னால நபியவங்க ஒரு மைதானத்தை உருவாக்கினாங்க. என்ன மைதானம் என்ற இன்றைக்கு நாங்க ஜமாத்துல எல்லாம் போயிட்டு என்ன சொல்லுவோம், ஈமானுடைய தாலீம், ஈமானுடைய கஷ்டு, ஈமானுடைய பயான்னு நாங்க சொல்லுவோமே. வேறாம பெரியாத்தரே சகோதரர்களே, எங்கட வேலையுடைய அடிப்படை நாங்க ஏற்றிருக்கிற ஈமான பலப்படுத்தவும். நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோம், ஆனால் அந்த ஈமானுடைய பலம் போதாது, சக்தி போதாது. எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவரை பாவத்திலிருந்து அவரை பாதுகாக்கும், அந்த அளவுக்கு தான் நன்மையின் பக்கம் அவரை இழுக்கும். இன்றைக்கு நாங்கள் சொல்றது முதலாவது ஈமான பலப்படுத்துங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அமர வைத்து இந்த ஈமான படிச்சு கொடுத்தாங்க. இந்த ஜமாத்துகள் எல்லாம் போனா தாலீம் தாலீம் நாங்க வாசிக்கிறோமே, அது வெறும் நுழைஞ்ச உண்டு பண்றதுக்கு அல்ல, நுழைஞ்சும் தேவை, ஆனால் அதன் அதன் உள்ள அந்த விடயங்களின் மீது நம்பிக்கை எங்களை கல்வட ஆழமாக இறங்கணும். குர்ஆனுடைய ஆயத்துகளின் மீது நம்பிக்கை, நபியுடைய ஹதீஸ்களின் மீது நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆழமாக இறங்கிருச்சுன்னா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யலாம், நபியுடைய உத்தரவுக்கு சுன்னாவுக்கு மாறு செய்யலாம். வேறான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையை படிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் அல்லாஹ்வால தான் நடக்குது, எங்களால ஒன்றும் நடக்கல்ல. நாங்க நினைக்கிறோமே, ஒரு சிலர் நினைக்கிறாங்களே, நான் இந்த குடும்பத்தில் இருக்கணும், நான் இந்த செயல இருக்கணும், நான் இந்த யார்ட்ல இருக்கணும், நான் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கணும், நான் இல்லாட்டி நடக்காது. கொரோனாவுல எத்தனை பேர் போனாங்க, அவங்களோட குடும்பமே நோட்டுக்கா வந்தாங்க. எவ்வளவு பெரிய பெரிய மல்டி மில்லியனர்கள் கூட கடைசியில அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சொல்லுவாங்க வென்டிலேட்டர் இல்ல, எங்களை உங்களை எடுக்கலா. செல்வம் இருந்த அந்த செல்வத்தால் அவர்களை பாதுகாக்க கிடைச்சிட்டா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அல்லாஹ்வை விளக்கினாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் அனைத்தும் நடக்குது, அவனுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்துல எதுவுமே நடக்காது. மரத்தில் உள்ள ஒரு இலை கீழே முழுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அறிந்து நிறுத்தறான், அதற்கு அவனுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. மரத்தில் ஒரு இலைக்கீழே முழுவதாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கட்டும் இருட்டில உள்ள ஒரு காய்ந்த அல்லது ஈரமான ஒரு பொருள் அதை பற்றியும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஒரு வானம் இன்னொரு வானத்தை பார்ப்பதை விட்டும் அவனுக்கு திரை ஒன்றுமே இல்லை. அருவா ஒரு பூமியை இன்னொரு பூமிக்கு கீழால் உள்ளதை பார்ப்பதற்கு அவனுக்கு எதுவுமே தடை இல்லை. கடல்ல கடும் இருட்டில ஒரு கருங்கல்லுக்கு கீழால ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பை அல்லாஹ் பார்க்கவும் செய்கின்றான், அந்த எறும்பின் ஓசையை அல்லாஹ் கேட்கவும் செய்கிறான். வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும், உலகத்துல எந்த ஒன்றுமே அவனுக்கு மறையாது. இன்னைக்கு இந்தியால எல்லாம் சரியான பெரிய கொண்டாட்டம் என்ன, அந்த சந்திராயன் 3 பெய்திருச்சாம் எங்கக்கு அந்த இதுக்கு நிலவுக்கு போனதா பெரிய கொண்டாட்டம். 40 நாளை போல போயிட்டு சேர்ந்திருக்குது. பூமியுடைய இந்த கோளோட துணை கோள் தான் சந்திரன், அதற்கு மேலால எத்தனையோ கோள்கள், அதற்கு மேலால சூரிய குடும்பம், அதற்கும் பல 1000,000,000 கிலோமீட்டருக்கு மேல தான் முதலாவது வானம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு இரவு மக்காலிந்து பைத்துல் முக்கத்தீஸ் இந்த இவர்கள் போல இந்த இடத்தை தாண்டி முதலாவது வானம், இரண்டாவது வானம், ஏழு வானம், அரிசி, துளசி, லௌஹுல் மஹ்பூன் இவைகள் அனைத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹுவை சந்தித்து விட்டு அதே இரவுல மீண்டும் மஸ்ஜித் அக்சாவுக்கு வந்து மீண்டும் அதே இரவுல நபி அவர்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். இது குதிரை இல்லையா? இது ஆச்சரியம் இல்லையா? அந்த காலத்துல ஒரு ஹைடெக் ஒரு டெக்னாலஜி ஒன்றுமே இல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை வீட்டு இந்த வேலையை செய்விக்கலையா? அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு முன்னால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அவர்களுடைய பெரிய சிம்மாசனம், அதுல பல நூற்றுக்கணக்கான மக்கள்கள் அந்த சிம்மாசனத்தை சுற்றி அதுல அமர்வார்கள், அதை சுமந்து கொண்டு செல்வார்கள். அந்த நேரத்துல அவர்களுடைய சிம்மாசனத்தை பல்கீஸ் என்ற ராணி வரப்போறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு கண் இமைக்கிற நேரத்துல 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த சிம்மாசனத்தை ஒரு வினாடியில கொண்டு வந்து சேர்த்தார்கள். யாருடைய யாரால நடந்தது? குர்ஆன்ல வருது. இதெல்லாம் தனியான வரலாறுகள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைக்கு உதாரணமாக ஒரு 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 3000 கிலோமீட்டர் அது கடந்து போறாண்ட விமானத்துல போறாண்ட சிலவேல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஆனா ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு காட்டு போகுது. அவர்களோட ஜின்களும் போறாங்க, அவர்களோட பறவைகளும் போகுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யமன்ல இருக்கிறாங்க. காலையிலிருந்து புறப்படுவாங்க. ஒரு காலை பொழுதில் 1500 கிலோமீட்டர் ஈரான்ல உள்ள இஸ்தகர் இடத்துக்கு வருவாங்க. பகலிலிருந்து மாலையில ஆப்கானிஸ்தானுடைய காபூலுக்கு வந்து சேருவாங்க. ஒரே ஒரு நாள்ல 3000 கிலோமீட்டரை காற்று அவர்களை சுமந்து கொண்டு போகுது. இன்றைக்கு பிளைட் சுமக்கிறாண்டா அதற்கு எத்தனை பைலட் வேணும், ஏர்ஹோஸ்டஸ் வேணும், ஏற்பாடுகள் தேவை, பெட்ரோல் தேவை, டீசல் தேவை, எத்தனை மில்லியன் செலவழியுது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நாங்க சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், ஒரு காலை பொழுது ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை ஒரே ஒரு நாளுடைய காலை பொழுதுல காற்று அவர்களை சுமந்து கொண்டு போச்சு. ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை ஒரே ஒரு நாளுடைய மாலை பொழுது அவர்களை கடந்து கொண்டு போச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய சக்தி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சக்தியை விளக்கினாங்க, இந்த படத்தை விளக்கினாங்க, அவர்களுக்கு விளக்கி கொடுத்தாங்க. இந்த ஈமான உள்வாக்கிக் கொள்ளுங்க, இந்த ஈமான ஏற்படுத்திக் கொள்ளுங்க, இந்த நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நம்பிக்கை முழுமையாக வந்தால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது இலகு. அல்லாஹ் தடுத்ததை கடந்து தவிந்து கொள்வது லேசி. அல்லாஹுடைய நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது அவர்களுக்கு உயிரை விட பெரிதாக மதித்தாங்க. அல்லாஹ் மன்னிக்கோடும், இன்றைக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்ட சுன்னத்து தானே, என்ன சுன்னத்தை என்ன தெரவங்க பக்குவ கேட்கிற, என்ன சுன்னத்தை விட்டது என்ன ஹராமா அப்படித்தானே கேட்கிற. ஆனா நபியுடைய சுன்னத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நூற்றுக்கணக்கான கயிறுகளை வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் அவர்களுடைய உயிரை விட பெரிதாக சுன்னத்தை மதித்தாங்க. நடைமுறை பாவனைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடந்தாங்க. உயிர் போனாலும் சரி நபியுடைய சுன்னத்தை விடுவதற்கு தயார் இல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தை கொண்டும் அவர்களுக்கு உதவி செய்தான். வானத்தின் மூலமாக, காற்றின் மூலமாக, மிருகங்களின் மூலமாக, பறவைகளின் மூலமாக, இன்னும் பல உலகத்துள்ள வஸ்துக்களை வைத்து சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். ஏன்? அவர்கள் தீன பாதுகாத்தாங்க, தீன உள்வாங்கி கொண்டாங்க, தீனுடைய அடிப்படையில வாழ்ந்தாங்க. தீனுக்கு நஷ்டம் ஏற்படுவது என்றால் அதை அவர்களால சகிக்கலா. ஒரே ஒரு உதாரணம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வபாத்துக்கு பின்னால மதீனாவுல சின்ன சின்ன சலசலப்புகள் பொதுவாக நாங்க பார்க்கலாம். ஒரு சமூகத்துடைய ஒரு தலைவர் இறந்துட்டா அந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் பார்ப்பாங்க, தலைவரை போட்டுட்டா இவங்க மேல வரையலாது. அதனாலதான் பல தலைவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. நபி அவர்கள் வபாத்தானதோட மதீனாவை சூழ இருந்த யூதர்கள், ஹைபர்ல முழுக்க முழுக்க யூதர்கள் தான் இருந்தாங்க, மதீனாவுக்குள்ள கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். நினைச்சாங்க இப்ப நல்ல சந்தர்ப்பம், நபி அவர்கள் வஃபாத்தாகிட்டாங்க, அதனால நாங்க என்ன செய்வோம், இஸ்லாத்தை அடிச்சிடலும் இஸ்லாத்தை கீழே போட்டுடலும் என்று சொல்லி அவர்கள் பல திட்டங்களை தீட்டி ஒரு சிலர்களை தன்னுடைய அவர்களே தானும் நபி என வாதிட ஆரம்பித்தாங்க. சில பலகீனமானவர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டோம். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொள்வோம், ஆனா எங்களால சொல்ல முடியாது. இப்படி நீங்க வந்து சொன்ன நேரத்துல ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில வந்து ஒரு பொதுவா பிரசங்கம் ஒன்று செய்தார்கள். நபியுடைய காலத்துல முஸ்லிம்கள் எதை செய்தீர்களோ அதை நூற்றுக்கு நூறு செய்யணும், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அதுல எந்த விதமான குறைபாடு செய்வதற்கும் நான் அனுமதி தர மாட்டேன். எந்த அளவுக்கு சொன்னா, நபியுடைய காலத்துல நீங்க ஜகாத் கொடுக்கறீங்க, மிருகங்களுக்கு மிருகத்தை தான் கொடுக்கணும், ஆட்டு மந்தைகளுக்கு ஒரு ஆடு, 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு, 25 மாடு இருந்தா ஒரு மாடு, ஒட்டகம் இத்தனை இருந்தா இப்படி ஒரு ஒட்டகம். நபியுடைய காலத்துல மிருகங்களுக்கு நீங்க மிருகத்தை தான் கொடுக்கிறீங்க, நபியுடைய காலத்துல மிருகத்தை ஜகாத்தா கொடுக்கும் பொழுது அந்த மிருகம் கட்டி இருக்கிற கயிற்றோட தான் கொடுப்பீங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹு மீது சத்தியமாக, யாராவது ஒரு ஆள் வந்து நபியுடைய காலத்துல கொடுத்த மாதிரி நான் மிருகத்தை கொடுப்பேன், அல்லாஹு மீது சத்தியமாக, நபியுடைய காலத்துல ஒட்டகத்தை கட்டி இருந்த கயிற்றுடன் ஒருவன் ஜகாத் கொடுக்கிறாரு, என்னுடைய காலத்துல நான் ஒட்டகத்தை கொடுப்பேன், கயிற்றை கொடுக்க மாட்டேன் என்றாலும் அவனுடன் நான் ஜிஹாது செய்வேன். என்னுடைய காலத்துல கயிற்றை தரமாட்டேன் என்றாலும் அவனுடனும் ஜிஹாது செய்ய நான் தயார். நான் எது சொல்ல வாரேன், எந்த குறைபாடும் வருவதற்கு ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதித்தல்ல. இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுறாங்க, இஸ்லாத்திற்கு மற்றவர்களால விரோதம் வருவதை விட இஸ்லாத்திற்கு ஆகப்பெரிய விரோதம் எங்களை முஸ்லிம்களில் சிலர், எங்களை இஸ்லாமிய பெயர்களை வைத்த சிலர்களால தான் இஸ்லாத்திற்கு அச்சுறுத்தல். அவர்கள் தான் காட்டி கொடுக்கிறாங்க, அவர்கள் தான் போட்டு கொடுக்கிறாங்க, அவர்கள் தான் மாத்தி கொடுக்கிறாங்க, அவர்கள் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதான் இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை தவறுகள் நடக்குது, பாபங்கள் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது. ஆனா இதை பார்த்து கொண்டு எங்கட ஒன்று தவறு நடக்கும் போது கையாட தடுக்கணும், அல்லது வாயாட தடுக்கணும், அல்லது குறைந்தபட்ச மனசிலாவது இது ஒரு பாபம், இது ஒரு ஹராம் என்ற அந்த ஃபீலிங் நீங்க கொஞ்சம், நானும் என்னே உட்பட இன்றைக்கு நடக்கிற பாபங்களை பார்த்து அந்த ஃபீலிங் வருதா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலையை தான் உண்டு பண்ணினாங்க சஹாபாக்கள்கிட்ட. அல்லாஹுடைய தீன் மேலோங்கணும், அல்லாஹுடைய கட்டளைகள் உலகத்துல ஹயாத்தாக்கப்படணும், நபியுடைய சுன்னத்துகள் உலகத்துல பின்பற்றப்படணும், தீன் மேலோங்கினா தீனின் மூலமாக முஸ்லிம்களுக்குள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் சீராக்குவான், தீர்த்து வைப்பான், முஸ்லிம்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் சாதகமாக ஆக்கி கொடுப்பான். ஆரம்பத்துல பலகீனமாக இருந்தாங்க, நான் சொல்லிட்டானே, என்ன பயத்தோடு இருந்தாங்க, அச்சத்தோடு இருந்தாங்க, ஆயுதங்களை சுமந்து கொண்டு தான் சொல்லுதாங்க. பயம் எந்த நேரத்துல எந்த என்ன நடக்குமென்றே தெரியாது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், அமா யாத்தீனா யௌமுன் நஅமனு பீஹி வநதஉ ஸிலாஹ், எங்களுக்கு ஒரு நாள் ஒன்று வராதா, அந்த நாள்ல நாங்க பயம் இல்லாமல் வாழணும், அச்சமற்று வாழணும், ஆயுத பாரங்களை சில இராணுவத்தினர்கள் எப்படி சுமந்து கொண்டிருப்பாங்க, முன்னால பின்னால இந்த ஆயுத தலபாடங்களை கொஞ்சம் அதாவது கீழே இறக்கி வைத்து விட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு நாளொன்று வராதா யார சூழல்லான்னு கேட்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க,
கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெகு விரைவுடன் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா சாதகமான சூழலை அல்லாஹ் உருவாக்குவான்.
வெகு விரைவில் அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொல்லி முடிக்கல குர்ஆனுடைய ஆயத். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم امنا. الله ملك واقع الكرام.
யார் அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அமிரு சாலிஹாத்
எல்லா சாலிஹான அமல்களையும் செய்யணும்.
நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், முழுமையான தீன் எங்கட வணக்க வழிபாடுகள், எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட வியாபாரம், எங்கட குடும்ப வாழ்க்கை, எங்கட சமூக வாழ்க்கை,
இவைகள் அனைத்தையும் முழுமையான தீனை பின்பற்றினா சாலிஹான அமல் வரும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி சாலிஹான அனைத்து அமல்களையும் செய்தால் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கம ஸக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம்,
உங்களுக்கு முன்னால உலகத்தை ஆட்சி செய்த மாதிரி உங்களுக்கும் நாங்க உலகத்துடைய ஆட்சியை தருவோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தனியா தான் ஹிஜ்ரத் போனாங்க. நபி அவர்களை வழி அனுப்பி வைக்க யாரும் வரல. நபி அவர்களுக்குரிய உயிர் அச்சுறுத்தல், நபி அவர்களுடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் வெகுமதியில் அறிவிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆமீர் குரு புகைரான் சொல்லக்கூடிய ஒரு ஆளும் நபி அவர்களுக்கு வழிகாட்டியாக பிரயாண வழிகாட்டியாக தனியா தான் போனாங்க. ஆனா ஒரு 8 வருஷத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நிலவே கொஞ்சம் முன்னால வாங்கல, கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிவாங்க, நடுவில் உள்ளவங்க கொஞ்சம் நெருங்கிவாங்க.
ஒரு 8 வருஷம் களி அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நிலைமைகளை எப்படி மாத்தினான் என்று சொன்னா, ஹிஜ்ரி 8 நபி அவர்கள் 10,000 பெயர்களுடன் வாராங்க, வந்து ஃபத்ஹே மக்கா மக்காவை வெற்றி கொண்டார். ஒரு 8 வருஷம். அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 10 தான் துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜத்துல் வதா நடக்குது. அதுல 124,000 பேர் மக்கால ஒன்று கூடினாங்க. மக்காவுடைய அந்த அச்சமான சூழல் இருந்து அவ்வளவு பேர் ஒன்று சேரேதுமா, நிலைமைகளை எல்லாம் மாற்றினான், ஆட்சியை கொடுத்தான், மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான், யமனுடைய வெற்றியை கொடுத்தான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வாராங்க நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால. இப்பொழுது ரோமர்களுடன் செய்த அந்த யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி, முழு ரோமா புரியும் முஸ்லிம்களுடைய ஆட்சியில. ஒரு 2.5 வருஷம் தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. பின்னால அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 10 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. முழு ஷாம் தேசம், ஜோர்டான், லெபனான், பிலஸ்தீன், சிரியா, அந்த பிரம்மாண்டமான பிரதேசம் முஸ்லிம்களுடைய ஆட்சியில வருது. அதற்கு பின்னால ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல இப்பொழுது ஷாம் தேசத்தை தாண்டி என்ன செய்தா, ஈராக், ஈரான், அதற்கு பின்னால மிஸ்ரு வெற்றி கொள்ளப்படுது. மிஸ்ருக்கு அங்கால் உள்ள வட ஆப்பிரிக்கால மொரோக்கோ, தூனூஸ், லிபியா, அந்த மிக பிரமாண்டமான பிரதேசம் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால வந்துருது. பின்னால ஹதரத் அலி, ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரோட ஆட்சி காலத்துல உலகத்துல 2/3 பிரதேசம் முஸ்லிம்களுடைய கைகள்ல வந்துருது. ஒரு 100 வருஷம் களி அல்ல. என்ன செய்யறாங்க அங்க, அதாவது அரேபியர்கள் வந்து கொர்துபாவை ஸ்பெயினை பிடிக்கிறாங்க. அந்த முழு ஸ்பெயினும், அந்த ஸ்பெயினை சூழ உள்ள எத்தனையோ ஐரோப்பா கண்டங்கள் உள்ள நாடுகள், ஆஸ்திரியா, ஜெர்மன் போன்ற பகுதிகள் எல்லாம் அந்த அரேபியர்களுடைய ஆட்சிக்கு கீழால வருது. இங்கிருந்து முஹம்மது பின் காசிம் ரஹ்மஹுல்லா இந்தியாவுக்கு வராங்க. ஹிஜ்ரி 98 முதலாவது நூற்றாண்டுடைய கடைசி காலத்துல அவர் வந்து இந்தியாவை கைப்பற்றி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, ஆப்கானிஸ்தான், இந்த முழு பிரதேசமும் இஸ்லாமியர்களுடைய கைகள்ல வருது.
நான் எதை சொல்ல வரேன்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு ஆட்சியை தந்த மாதிரி உங்களுக்கு தருவோம் உண்டு. ஒரு 100 வருடம் கழியல்ல உலகத்தில் உள்ள அதிகமான நாடுகள் இஸ்லாமியர்களுடைய கைகள்ல வருது.
உங்களுக்கு பொருந்திக்கொண்ட மார்க்கத்துல உங்களை உறுதியாக்கி வைப்பேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த எல்லா நாடுகள்ல வாழ்ந்தவர்களும் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ்றாங்க.
உடையுபத்தில் அண்ணகும் அண்ணா, நீங்க பயத்தோட வாழ்ந்தீங்க, அந்த பயத்தை நான் போக்கி ஒரு பயமற்ற சூழலை ஏற்படுத்துவேன் என்று சொன்னது ஹதரத் உமருடைய காலத்திலே நடந்தது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு புகாரியில வரறிவாயத், ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீபாவாக இருக்கும் பொழுது ஒரு தரப மக்கால ஹரம் ஷெரீஃபுக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தனியாக வந்து அவளுடைய ஹஜ்ஜோ அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை முடிச்சிட்டு வெளியில வாரா. வெளிநாடு வெளியூர், எங்கிருந்து? ஈராக்ல இருந்து. ஈராக்ல எங்கிருந்து வாரீங்க? நான் ஹீரா என்ற பகுதியிலிருந்து வாரேன். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எப்படி உங்களோட பிரயாணம் வந்துச்சு, மிச்சம் தூரத்திலிருந்து வாரீங்க? ஹீராவிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்புக்காக மஹரமான யார் ஆண்கள் துணையோட வந்தார்களா? சொன்னாங்க, எனக்கு யாரும் ஆண்கள் துணை இல்லை, நான் தனியாக தான் வந்தேன். நான் ஹீராவுல புறப்பட்டதிலிருந்து மக்காவுக்கு வந்து சேருகின்ற வரைக்கும் பாதையில கண்ட அனைத்து ஆண்களையும் என்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி பெற்றுக்கொண்டேன். சொந்த சகோதரி மாதிரி பெண்களை கண்டேன். யாராலும் எந்த வகையான அச்சுறுத்தல்களும் இல்ல, மாற்றமாக எல்லாரும் எனக்கு உதவி செய்தாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் என்றாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, கலீஃபா ஏன் நீங்க தக்பீர் சொல்றீங்க? சொன்னாங்க, நபியவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு தடவை ஹாத்திம் தாயே ரதியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான ஒரு சஹாபி உண்டு, அவர்கள் நபியுடைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்து முறைப்பாடு செய்தாங்க. ஆரம்பத்துல யார சூழல்லாம், கடுமையான கஷ்டம், கடுமையான வறுமை, கடுமையான பிரச்சனை, பஞ்சம், அதாவது கொள்கைகள் அதிகமாகிருச்சு, இந்த நிலைமை மாறாதான்னு கேட்ட நேரத்துல தன் நபியவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருவீங்க, வெகு விரைவில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலம் வந்தா எவ்வளவு மதீனா அச்சமற்ற சூழல் ஏற்படும். ஹீராவிலிருந்து ஒரு பெண்மணி சட்டம் தனியாக வந்து அவருடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கத்தை முடிச்சிட்டு போவாள், அவளுக்கு பாதையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு நபி அவர்கள் சொன்னது இப்ப நடந்திருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, செல்வம் எந்த அளவுக்கு கொளிக்கும் உண்டா, முஸ்லிம்களுடைய கைகள்ல செல்வம் எந்த அளவுக்கு இருக்கும் உண்டா? ஒரு ஆள் ஜகாத்தை எடுத்துக்கொண்டு போவாரு, அவர் சந்திக்கிற யாரை கண்டு இந்த ஜகாத்தை எடுங்கான்னு சொன்னாலும் அவர் ஜகாத்தை எடுப்பதற்கு முடியாது என்று அல்லாஹ் இந்த ஷீமானாக ஆக்கிட்டான். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு செல்வம் கூடுதலாக வரும் என்று சொன்னாங்க. நபி அவர்கள் 3 அடையாளங்களை சொன்னாங்க. 1, கிஸ்ரா தோற்கடிக்கப்படுவான், அவனுடைய சொத்து செல்வம், அவன் போட்ட ஆபரணங்கள், அவனுடைய மாளிகையில் உள்ள பொறுமதியானது எல்லாம் மதீனாவுக்கு வரும், அவன் கையில போடுற காப்பு கூட மதீனாவுக்கு வரும். ஒரு தடவை சுராக்கா இவனு மாளிகை பார்த்து நபி அவங்க கேட்டாங்க, கைப்பட்டிக்கையா சுராக்கா, இதா லபித்த திவாரே கிஸ்ரா, சுராக்காவோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு காலம் ஒன்று வரும், அந்த கிஸ்ரா மன்னனுடைய காப்பு கூட கையில அணிவிக்கப்படும், அந்த நேரம் உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? ஹதரத் உமர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நபியவர்கள் சொன்னது இன்னும் நடந்துருச்சு, என்னுடைய காலத்துல தான் கிஸ்ரா தோற்கடிக்கப்பட்டான், அவனுடைய செல்வம் மாத்திரம் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய செல்வம் மாத்திரம் 3000 கோடி மதீனாவுக்கு பணமாக கொண்டு வரப்பட்டது. அவனுடைய தலையில வைக்கிற கிரீடம் எவ்வளவு பாரம் இருந்தா, அந்த கிரீடத்தை சும்மா தலையில வைக்கலாம், 65 கிலோகிராம். மேல பெரிய ஒரு சங்கிலி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த சங்கிலிக்கு நேராக அந்த கிரீடத்தை பிக் பண்ணி இருப்பாங்க. இவர் வந்து மெதுவா தலையோட சேர்த்து அந்த கிரீடத்தை சேர்ப்பாரு, ஏன்னா தூக்கி அவ்வளவு பாரம், அந்த கிரீடமும் கொண்டு வரப்படுது. அவர்கள் கீழே விரித்து அமருகின்ற அந்த காப்பட்டும் மதீனாவுக்கு கொண்டு வரப்படுது. அதற்கு உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, இது பத்தொன்பது மதாயின் என்று ஒரு தலைப்பு இருக்குது, மதாயினுடைய வெற்றி சொல்லி அந்த பாடத்தில் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்குது, அந்த காப்பட்டையும் மதீனாவுக்கு கொண்டு வராங்க. அதற்கு மறுபடியும் எல்லாரும் கேட்டார்கள், இந்த காப்பட்டை என்ன செய்வோம்? ஒரு சிலர் சொன்னார்கள், இதை கொஞ்சம் எடுத்து நாங்கள் ஞாபகார்த்தமா வைப்போமே. அந்த சபையில ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கேட்டாங்க, அலி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஹதரத் அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் ஞாபகார்த்தமா வைப்பதற்கு பொருத்தமே இல்லை. அவனோ கூட்டாடினது, அநியாயப்படுகிறது, மனுபானம் அருந்தியது, இதெல்லாம் எதுக்கு ஞாபகார்த்தம் அமைக்கிற? இதெல்லாம் துண்டு துண்டா இந்த யுத்தத்துல கலந்து கொண்டவங்களை யாருன்னு பார்த்து இதை வெட்டி அவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த விஷயத்த முடிச்சிருங்கன்னு சொன்னவுடன் அதற்கு உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, சதக அபுல் ஹசன், ஹசனுடைய தந்தை அலி உண்மைய சொல்லிட்டாரு, இதுல கலந்து கொண்டவங்களுக்கு இந்த காப்பட்டை வெட்டி கொடுத்து முடிச்சிருங்க. அதுல அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, அதுல நானும் கலந்து கொண்டேன், ஒரு அடி நீளமான ஒரு காப்பட் துண்டும் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த ஒரு அடி நீளமான காப்பட் துண்டை நான் மதீனாவுடைய மார்க்கெட்ல 20,000 திரகமுக்கு வித்தேன் என்றாலும், கீழே விரிக்கிற காப்பட் ஒரு அடி 20,000 திரகமும் தான் அவனுடைய தலையில் உள்ள அந்த அந்த சிம்மாசனம் அந்த இது அந்த தொப்பியுடைய பொறுமதி எப்படி இருக்கும்? மேலான பெரியார்களே சகோதரர்களே, துணியாக அல்லாஹ் அந்த அளவுக்கு கொடுத்தான். உணவு சொன்னாங்களே, ஜகாத் எடுப்பதற்கு தகுதி இல்லை. எல்லாரும் ஷீமான் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆள்கிட்ட ஜகாத் பணத்தையே கொடுக்கிறாரு. ஆப்பிரிக்கா கண்டத்துல ஆக வறுமை கோட்டில வாழக்கூடிய ஒரு கிராமத்துல குழுவினை பங்கு வைத்து விட்டு வாங்க, அவர் காலை முதல் மாலை வரைக்கும் அந்த கிராமத்துல அலைந்து யார கண்டாலும் இந்த ஜகாத்தை நீங்க எடுக்கிறீங்களான்னு கேட்டால் சொல்லுவாராம், நீங்க நேற்று கொண்டிருந்த எடுத்திருப்பேன், ஆனா இன்றைக்குள்ள அல்லாஹ் என்ன ஷீமானாக மாற்றித்தான், ஜகாத்தை எடுப்பதற்கு நான் தகுதி இல்லை, காலை முதல் மாலை வரைக்கும் அலைந்தும் அந்த ஜகாத்தை எடுப்பதற்கு யாரும் தயாராக அல்ல. நான் எல்லா ஹதீஸ்ல வாரேதான், நான் எதை சொல்ல வாரேன்டா, நபி அவர்கள் சொன்னது குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை 100க்கு 100 அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரங்களை கொடுத்தான், அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தினான், ஜகாத் வாங்குவதற்கு தகுதி இல்லாத அளவுக்கு முஸ்லீம்களை ஷீமாங்களாக ஆக்கினான். எப்ப முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எப்ப எத்தி வைத்தார்களோ அதன் மூலமாக இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். எப்பொழுது இஸ்லாமியர்கள் செல்ஃபிஷ், சுயநலவாதிகள், நான் உண்டு, ஏந்த தொழில், ஏந்த பிசினஸ், ஏந்த மனைவி, ஏந்த மக்கள், நான் சரியாக இருக்கணும் என்று சொல்லி எப்படி எல்லாரும் அவர் அவர்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இஸ்லாத்த தீன மறக்க ஆரம்பித்தார்களோ, வெறும் அமல் இபாதத் மட்டுமல்ல, நாங்க யாரும் திருப்தி அடையல, நான் சொல்லுறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் திக்ரு செய்யறேன். வேறான பெரியார்களே சகோதரர்களே, நான் மட்டும் செஞ்சு எங்கட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் செய்யற பாவத்தினால அல்லாஹுடைய தண்டனை வந்து எங்கள் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் வரும். குர்ஆன்ல தெளிவாக வருது, ஒரு சோதனைய பயந்து கொள்ளுங்க, அந்த சோதனை வந்தா அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் வராது, எல்லாத்தையும் வந்து சேரும். அல்லாஹுடைய அதாபு வந்த ஒட்டுமொத்தமா அனைவர்களையும் உலகத்தில் சேர்த்துத்தான் வரும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால அல்லாஹுடைய உதவி வரணும் என்றா நான் மட்டுமல்ல, எங்களோட உம்மத்திற்கு இந்த தீனை எட்டி வைக்கணும். மறந்திருக்கிறாங்க அல்லது தெரிந்தும் வேற வேற சைத்தானுடைய வலையில சிக்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்குரிய ஒரு அழகான உழைப்பு தான் இந்த தீனுடைய தாவத்துடைய உழைப்பு. இதை வெற்றித்தான் அல்ஹம்துலில்லா உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். மேற்கத்திய நாடுகள் எப்படி மாற்றம், ஐரோப்பா கண்டங்கள் எப்படி மாற்றம், எத்தனை மஸ்ஜிதுகள், எத்தனை மதரசாக்கள், அல்ஹம்துலில்லாஹ் சில நாடுகளுக்கு போனா அந்த நாடுகளை ஐரோப்பா கண்ட மாதிரி ஃபீல் பண்ணேலா. லண்டன்ல லெஸ்டருன்னு ஒரு பகுதி இருக்குது, அங்க போகணும்னு சொன்னா அது யூகே மாதிரி இல்ல, அது என்னமோ ஒரு கராச்சி மாதிரி, லாகூர் மாதிரி, டெல்லி மாதிரி இருக்கும். நிலைமைகளை அல்ஹம்துலில்லாஹ் மாத்திட்டாங்க. கனடாவுடன் சில பகுதிகள் இருக்குது. இந்த தீனுடைய உழைப்பை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல அல்லாஹ் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால சஹாபாக்கள் இந்த தீனை எட்டி வைக்கணும் என்று சொல்லித்தானே மக்காவை விட்டாங்க. உலகத்தில் உள்ள நாங்க எல்லாருமே ஆசைப்படுறது மக்காவுக்கு போகணும், மரணிப்பதற்கு முன்னால ஒரே ஒரு தடவையாவது அந்த பைத்துல்லாஹ்வை கண்ணால பார்க்கணும், சஹாபாக்கள் பிறந்ததும் அங்க, வாழ்ந்ததும் அங்க, அங்கேயே மரணிக்கலாம், அங்கேயே அடங்கலாம். ஆனா இந்த தீன் பேசி சேரோம் என்பதற்காக மக்காவை விட்டாங்க, பைத்துல்லாஹ் விட்டாங்க, காபத்துல்லாஹ் விட்டாங்க, மதீனாவுடைய நதியுடைய சூழலுடன் வாழ்ந்த அந்த இடத்தை விட்டாங்க, உலகம் பூரா போனாங்க. அதுல அபு அய்யூபு அன்சாரி ரதியல்லாஹோ அங்கும் வயது முதிர்ந்த காலம் மதீனாவை விட்டுட்டு துருக்கிக்கு போனாங்க. துருக்கியில இஸ்தம்பூல்ல அவர்களுடைய கபரு இன்று வரைக்கும் சாட்சியாக இருக்குது. ஒரு பெண்மணி கூட புகாரி நபர்வாய உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கபரு சைப்ரஸ்ல இருக்குது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் அங்க ஷஹீதாகி அவருடைய கபர் அங்க இருக்குது. முழு உலகத்துல சஹாபாக்களுடைய கபர்கள் ஏன் மக்களை இந்த தீனை எத்தி வைக்கணும் என்று சொல்லி மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால உங்களை எங்களை எல்லாருடைய ஒரு கடமை என்னான்னா தீனை படிக்கணும். நாங்க படிச்சதோட மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சஹாபாக்கள் நிரந்தரமாக விட்டுட்டு போனாங்க, அநேகமானவர்கள் திரும்பி வரல. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி அல்ல, நாங்க அப்படி அப்படி போட்டுட்டு வாங்கான்னு சொல்லல, அழகான முறையில ஏற்பாடுகளை செய்யுங்க. வீட்டுக்கு ஏற்பாடு, மனைவி மக்களுக்கு ஏற்பாடு, பிள்ளைகளுடைய பாடசாலைக்கு மதரசாவுக்குரிய ஏற்பாடு, வேலை செய்யறான்னா முறைப்படி லீகலா ஆபீஸ்ல லீவு லெட்டர் கொடுத்து லீவு எடுங்க. லீவு லெட்டர் கொஞ்சம் அல்லாஹுடைய பாதையில போய் முயற்சி செய்யறது. ஒரு 40 நாள், ஒரு 4 மாசம் மஸ்ஜிதுடைய மாஹ உள்ள தங்கி இருக்கிறது. எந்த அளவு ஜமாத்துகள்ல மஷா அல்லா மொபைல் போன உள்ள ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஒரு 40 நாளைக்கு மொபைல் போனும் இல்ல, வாட்ஸ்அப்பும் இல்ல, பேஸ்புக்கும் இல்ல, ஒன்றும் இல்ல, முழுக்க முழுக்க மஸ்ஜிதுடைய மாஹவுல் மலக்குமார்களுடைய சொற்பத்தில் இருந்தா எப்படி எங்களோட உள்ளத்தில் உள்ள அந்த ஈமான் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், உள்ளம் எவ்வளவு அமைதியாக இருக்கும், உள்ளம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்ளத்துல வாங்குறது இலகுவாக ஆகிவிடும். மேலான பெரியார்களே, சகோதர்களே, முழு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வேலைகள் நடக்குது. உங்களுடைய இந்த ஜப்பான்ல கூட பாருங்க, இங்க பழையவர்கள் இருப்பீங்க, ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால இங்குள்ள நிலைமை, நாங்க கூட 2000 வந்தோம் ஜமாத்துல வேலை செய்யும் போது இதே மர்க்கஸ்ல கூட அல்ஹம்துலில்லாஹ் தங்கி வேலை செய்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான காட்சி இல்ல மாஷால்லா. இப்ப எத்தனை மஸ்ஜிதுகள், எத்தனை ஹலால் ஃபுட் வந்துருச்சு. முந்தி ஹலால் சாப்பாடு வாங்குறாண்டா 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் ஒரு ஹலால் மீட் வாங்குறதுக்கு. இப்ப மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான், எத்தனை இடத்துல மஸ்ஜித். மேலான பெரியார்களே, சகோதர்களே, இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு நாங்க முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவோம். அவர்கள் எப்படியும் வாழலாம் இந்த நாட்டில், ஆனா ஹக்கான மார்க்கத்தை எத்தனை 1000 ஆண்களும் பெண்களும் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாங்க தானே உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கோம். ஏன்னா நானும் நீங்களும் பரம்பரை முஸ்லீம்கள். அவர்களுக்கு நாங்க வாழ்ந்து காட்டணும். இதுதான் ஹக்கான மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம். நானும் நீங்களும் பெரிய தியாகம், பசியில பட்டுகில வாகனம் இல்லாம மலைகள்ல ஏறி தங்கிறது இடம் இல்லாம அந்த நோன்பும் இல்லை எங்களுக்கு. அல்ஹம்துலில்லா எல்லா ஏற்பாடுகளையும் அல்லா செஞ்சு தந்திக்கிறான். வாகனங்கள் இருக்குது, ரோட் வசதி இருக்குது, உணவு புரிய, உடைக்குரிய, தங்குவதற்குரிய, குடிப்பு புரிய, ஏசியா ஹீட்டரா எல்லா ஏற்பாடுகளையும் அல்லா செஞ்சு தந்திக்கிறான். இதோட நாங்க கொஞ்ச நாள் அல்லாஹுடைய பாதையில போய் முதல்ல படிக்கணும். அதோட சேர்த்து மற்றவங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தணும். அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். இந்த மாற்றம் தான் ஆசிராவோட எங்களோட சேர்ந்து வரும். உலகத்தில் இல்லாட்டி நாங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் தேடி தேடி உழைச்சி உழைச்சி யாருக்கு, மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு நாங்க கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா எங்களை கபருக்கு என்ன வரும், எங்கட ஆசிராவுக்கு என்ன வரும், எங்களை கேள்விகளுக்கு நாங்க எப்படி பதில் சொல்றது, ஆசிராவுல பாக்கியங்களை எப்படி அடைகிறது. தியாகம் செய்ய 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 அதன் மூலம் அல்லாஹுடைய பொருத்தங்களும் ஆசிராவுல பெரும் கண்ணியங்களும் எங்களை கிடைக்க இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்காக நாங்களும் எங்கட காலங்கள கொஞ்சம் காலத்தை, நேரங்கள கொஞ்சம் நேரத்தை, பணம் காசுகளை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில விலக்கிறந்தி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.